ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முன்ன நான் செய்த இடத்திற்கு இதமே முடித்தவா பிறப்பிலே முடிப்பாய். மூடும் இக்காலத்து இவ்வுடல் வினையை உற்றின் தொழிலென கொள்வாய். நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்மை உயிர்வாய் நயப்பாய். நாடில் உன் கருணைக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நவிழ்வாய். சிந்தை மெய் வாக்கு மூன்றினும் உயிர்கள் செய்தினை கொடுத்திட அதற்கா சேகமே கொடுத்து மணவரி பாகம் செய்து அறிவினில் பவம் முடித்த அந்தமார் புறவர் சிகாமணி நீயே அண்ணலே என்னுயிற்கு அமுதே ஆவடு துரத்தை அம்பலவான அடியவர் கருளும் ஆகியே என்பது ஐந்தாவது பாடலே ஆசிரியர் சொல்லவிருக்க கருத்து என்ன சொன்னார். ஆன்மாக்கள் பெத்த நிலையிலே, அதாவது கட்டு நிலையிலே, பாசச்சார்போடு கூடிய நிலையிலே இருக்கும்போது புண்ணியங்களை செய்கிறார்கள். பக்கம் அறிமுக பக்கம் வந்து ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கிறார்கள். யான் எனது என்ற உணர்வோடு செய்யப்படும் புண்ணியங்கள் தான் இந்த பத்து புண்ணியங்கள். யோகங்களுக்கு இன்னும் பக்குவம் இறுதியாக அப்படி பத்து புண்ணியம் செய்த பொழுது அந்த பத்து புண்ணியத்திற்கு ஏற்ற உளவியல் பலனை பெருமாள் கொடுத்துள்ளார். எப்படி அந்த பத்து புண்ணியம் எப்படி செய்யப்படுகின்றது? ஆன்மபோதம் முற்பட்டு செய்யப்படுகிறது. நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்யப்படுகிறது. இறைவன் ஒன்றார் துணையாக அவன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் மறைந்திருப்பதனாலே செலுத்துகின்ற இறைவனை பற்றி உணர முடியாமல் நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்ல ஆன்மாக்கள் தான் புண்ணியங்களை தான் செய்கிறேன். அப்படி நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்யும்போது அது பத்து புண்ணியம் எனப்படும். அந்த வினை எப்படி செய்யப்பட்டது என்றால் அது பத்து புண்ணியம் ஆன்மபோதம் உயிர் அறிவு முற்பட்டு விளங்க செய்யப்பட்டது. அதான் முந்த நான் செய்த என்றார். முந்த என்று சொன்னால் என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்க, என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்கும்படி நான் செய்த புண்ணியங்களுக்கு உரிய பலனை நீ கொடுத்துள்ளான். இதம் இதம் என்பது நன்மையே என்று கூறுவோம். இதம் அதிதம் என்பார்கள் வித்தியாசம் வருகின்ற. இதம் என்பது இதம் அகிதம் என்று சொல்வார்கள் தமிழ் விளக்கப்பட்டு இதம் அகிதம் என்று. இதம் என்பது நன்றினை புண்ணியம் அது பத்து புண்ணியம் இருக்க. ஏன்னா முந்த நான் செய்த இதில் முந்த என்று சொல்லும்பொழுது ஆன்ம அறிவு முற்பட்டு விளங்கும். ஆன்ம அறிவு பெத்த காலத்தில் எப்படி விளங்கும் என்று சொன்னால் அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுதான். சிவபிரகாசத்திலே நீங்கள் நானும் பார்த்து கேட்டிருக்கிற சிவபிரகாசம் நடந்துள்ளது. அறிவுதான் ஒன்றை முந்தி அறுவதுவாக காணும் அறிவுதான் என்று அறிவினால் கண்டையாவும் அசத்தாளர் அறிவி என்று தொடர்ந்து பாடலை நினைக்கின்றேன் பார்த்துக் கொள்கிறேன். ஆகவே உயிர் அறிவானது தான் என்ற உணர்வோடும் உட்பட்டு விளங்க புண்ணியத்தையும் செய்கின்றது பாவத்தையும் செய்கின்றது. அதில் நல்ல பண்பட்ட ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கின்றன. இல்லை இதம் தான் புரிஞ்சுக்கிட்டார். அது புண்ணியம் தான் உடனும் முந்த என்று சொன்னதுனால உயிரறிவு உட்பட்டு விளங்க என்பது பெறப்பட்டது. ஆகவே அது உயிரறிவு உட்பட்டு முனைப்போடு விளங்கி செய்த கல்வினை. ஆகையினால இது பத்து புண்ணியம். இதற்கு இதமே முடித்தவா முதல்ல சொன்ன இதம் வந்து நல்வினை பத்து புண்ணியம். ரெண்டாவது சொன்ன இதம் வந்து அந்த புண்ணியத்தின் பலன். ரெண்டாவது சொன்ன இதம் வந்து புண்ணியம் அல்ல புண்ணியத்தின் பலன் ஆறு பேரா போடணும். ரெண்டாவது சொன்ன இதத்தை என்று புண்ணியத்தின் பயன் என்று ஆறு பேரா போடணும். அது நேர்பொருள் இடம் என்றால் புண்ணியம் தான். ஆனால் ஆறு பேரான புண்ணியத்தின் பயன் என்று கூறவர்கள். ஆகவே ஆன்ம போதம் உயிர் அறிவு உட்பட்டு விளங்க நான் செய்த வசபுண்ணியத்துக்கு அதற்கேற்ற பலனை கொடுத்தது போல இக்காலத்தில் ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒருவர்களை பெற்று சிவபுண்ணியங்களை ஏற்கக்கூடிய நிலையை இருக்கிறார். ஒருவரை பெறுவதற்கு முன்பு நான் இந்த உலகம் உட்பட்டு விளங்க பசபுண்ணியங்களை ஏற்றி வந்தார். அப்போ அந்த பசபுண்ணியங்களுக்கு ஏற்ற உளவியல் பயன்களை சிறுவர்கள் கொடுத்து வந்தது. இக்காலத்தில் ஆசிரியர் குருவை பலனென்று குருவர்கள் பெற்று சிவபுண்ணியங்களை ஏற்றிருக்கிறார். ஆகவே எப்படி நான் முற்காலத்தில் பசபுண்ணியங்கள் ஏற்றிய போது அதற்கேற்ற பலனை கொடுத்தாயோ அதுபோல் இப்பொழுது சிவபுண்ணியங்கள் ஏற்றி வருகின்றேன், இதற்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும். இதற்கேற்ற பலன் என்ன? பிறவியை முடித்துவிட வேண்டும். மேற்கொண்டு பிறவி தோன்றாதவாறு இந்த பிறவியோடு எனக்கு பிறவியை முடித்துவிட வேண்டும். அதான் சொல்லிருக்கிறார். முந்தா நான் செய்த இடத்திற்கு இதனே முடித்தவா சிறப்பினை முடிப்பாள். இந்த காலத்தில் நான் செய்த சிவபுண்ணியத்துக்கு ஏற்ப சிறப்பினை முடிப்பாள் என்று அவரை வரைத்துக் கொண்டு கொள்ள வேண்டும். எப்படி ஒரு காலத்தில் நான் செய்த பசுபுண்ணியத்துக்கு ஏற்ப பலனை கொடுத்தாயோ அதுபோல இப்போது நான் செய்கின்ற சிவபுண்ணியத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த சிறப்பினை முடிந்து போக செய்கின்ற பலனை கொடுப்பாள். ஏதாவது முத்தியை கொடுப்பாள். சிறப்பு முடிந்து போகுதுன்னா முத்தி கிடைச்சுதான் முத்தியாகிய பலனை கொடுப்பாள். பசுபுண்ணியத்துக்கு உலகிய பலனை கொடுத்தது போல இந்த சிவபுண்ணியத்துக்கு முத்தியை கொடுப்பாள் என்று எழுதியிருக்கிறார். சரி, அந்த முத்தி அடைந்து தீவமுகனாக திகழ்கின்ற காலத்திலே முத்தி அடைந்தாச்சு, ஆனா உடல் இன்னும் நீங்கி போகவில்லை அப்படிங்கிற நிலை தான் என்ன சொல்வார்கள், சீவன் முத்தர் சொல்வாங்க. 12 கண்டிப்பாக அப்போ சீவன் முத்தருடைய உடலிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள் சொல்வாங்க. பத்தாந்தத்திலே சொல்வாங்க ஏகநாடி இறைவனி நிற்கின்ற அம்மாவுக்கு அந்த உடலை நடக்கிற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள். அந்த உடலை சிவன்தான் தனக்கு இடமாக போட்டு வருகின்றான். இந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய் என்று திருவாசகத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே மூணு இக்காலத்து வினைகளை எல்லாம் மற்றும் மீன் தொழிலிடம் போடுவார் இல்லையா, மற்றும் மீன் தொழிலிடம் போடுவார். இந்த காலத்தில் இந்த சீவன்முக்தி காலத்திலே உடலிலே தோன்றின வழிகள் எல்லாம் உந்தைகளே என்று கூறுவார். இந்தியா பத்தாங்கத்தில் இந்த இறைவனை நிற்க விளக்கமாக சொல்லியிருக்கு. விநியாபுரத்தில் ஏகமாகி இறைவனை நிற்க என்று வருகின்ற தொடருக்கு இந்த இறைவனை நிற்க என்பதற்கு சித்தியார் பத்தாங்கத்திரம் இருக்கு. இணையாக சித்தியார் அவர்கள் பத்தாங்கத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கு. அதாவது சீவன் முத்தருடைய உடல் மூலமாக வெளிப்படுகின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள். அது சீவன் முத்தருக்கு பிறர் செய்கின்ற வினைகள் எல்லாம் அது சிவபெருமானுக்கே செய்கின்ற வினைகள். நல்லது செஞ்சால் அது சிவபெருமானுக்கே நல்லது செய்வார் என்று சொல்வார். ஆகவே சிவனும் இவன் செயலெல்லாம் என் செயல்கள் என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் அப்படின்னு சொல்லி சித்தியாபதான் சொல்லுவார். என்ன செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் அப்படின்னா மாற்றிக் கொள்வோம். இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் அப்படின்னு சொல்வார் சொல்வார். ஆகினாலே சீவமுத்தருடைய உடலை நடக்கின்ற செயல்கள் தான் சிவன் செயல்கள். அதான் மூலிகை காலத்து என்ன சொல்றாரு, மற்றும் மின் தொழிலாளர் கொள்வார். உடல்நிலைகள் எல்லாம் உன் தொழிலாளரே கொள்வார். அப்படி கொண்டு
பாதுகாக்கின்ற
அதைத்தான் தாய் ஏற்றுக்கொள்வதாக சொல்றாங்க. சிவபெருமான் முத்தனுக்கு வருகின்ற முத்தாமா வருகின்ற இன்பத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார், முத்தாமா வருகின்ற துன்பத்தையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார்னா அந்த இன்பத்தினோட சிவபெருமான் அனுபவிப்பான் அர்த்தமா? ஐயா சொன்னார்கள், முப்போர் பேர்ல அனுபவம் என்பது உயிருக்கு மட்டும்தான் உண்டு, சிவத்துக்கு அனுபவம் என்பது கிடையாது சொல்லியிருக்காங்க. என்ன அவர் சிவபெருமான் அந்த முத்தாமா வருகிற பலன்களை தான் ஏற்றுக்கொள்கிறார்னா அந்த அம்மாவை அந்த வினைப்படங்கள் காட்டாதபடி காத்துக் கொள்கின்றார். அவ்வளவுதான் இவர் சிவபெருமான் அதை அனுபவிக்க போகிறது, தனக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்கின்றார். முஸ்லிமின் தொழிலாளர் சொல்வாய், நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னும் என் உயிர்வாய் நயப்பாய், நந்திடா என்னை கெடாமல் இருக்கின்ற என்னை. அதாவது முஸ்லிமிலே ஆன்மா சிவத்தோடு இரண்டரை கலந்து விடுகிறது, கலந்தோ ஆன்மா வந்து அழிந்து போயிட்டது, சிவத்தோடு சிவமாக கலந்து விட்டது அப்படிங்கிறதுனால என் ஆன்மாவே ஒரு பொருள் இல்லை போதும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லல. ஏன்னா முத்தி முத்தி நிலையில இந்த முத்தி இன்பத்தை அறிவிப்பது யாரு? ஆன்மா இருந்தால்தான் இன்பத்தை அறிவிக்க முடியும். அதனால இந்த ஆன்மா அழிந்து போய்விடவில்லை, திருப்பின்றி கலந்திருக்கின்றது அவ்வளவுதான். இப்ப உடம்புல எப்படி கலந்திருக்கிறது, இது உடம்பு இது உயிர் என்று பிரித்தறியும்படியா உடம்போடு உயிர் கலந்திருக்கின்றது இல்லை இல்லையா? உடம்பும் உயிரும் அவங்க பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கின்றன. ஆனா இது ஒரு தற்காலிகமான கலந்து தான், வினை வினைப்பன முடிகிற வரை தான். ஆனா அது முடிவில்லாத கலந்து முசீல சிவத்தோடு கலந்து விடுகின்ற கலந்து இருக்கின்றது, அதற்கு முடிவே கிடையாது, பிரிக்க முடியாத கலந்து. ஆனால் அவங்க உயிர் வந்து கெடாமல் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக தான் நந்திடா என்னை என்று சொன்னார். நந்துதெல்லாம் கெடுதல், நந்திடா என்னை கெடாத என்னை, நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி. ஆகவே முத்தாமா சிவனுக்கு உடல் போல என்பது கருத்து. நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னும் என் உயிர்வாய் நயப்பாய், என்னை உனக்கு உடலாக்கி நீ எனக்கு உயிராக திகழ்வாய் என்று கூறுகிறார். நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னுடன் உயிர்வாய் நயப்பாய், விருந்து என்னை உனக்கு உடலாக்குவாய், நீயும் எனக்கு உயிராக விளங்குவாய். நாளை உன் கருணைக்கு ஏற்க கைமாறு நான் செய்ய முடியுமோ நம்பிவாய். ஆராய்ந்து பார்த்தா உன்னுடைய இந்த கருணைக்கு அதாவது மர சார்பர்கள் அதிகமாக இருந்த காலத்திலே அறிவு உட்பட எந்த அறிவு உட்பட நான் பல வினைகளை செய்தேன், அந்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுத்து என்னை பண்படுத்தினாய், பண்பட்ட நிலையிலே சிவபுண்ணியங்களை செய்தேன், அந்த சிவபுண்ணியங்களுக்கு பயனாக என்னுடைய பிறப்பினையை முடித்து எனக்கு வீடு வேறாகிவிட்டாய். வீடு வேறு பெற்று சீவமுகனாக திகழ்ந்த காலத்திலே மீண்டும் என்னை பாசம் காக்காதவாறு என் உடல்நிலைகளை எல்லாம் உண்மையாகவே கொண்டாய். என்னை எப்படி பாதுகாத்தாய்? உனக்கு உடலாகவும் என்னை உனக்கு உடலாகவும் நீ எனக்கு உயிராகவும் இருந்து என்னை எந்த வழிகளும் தாக்காதவாறு பாசம் தாக்காதவாறு பாதுகாத்து வருகின்றாய். இந்த கருணைக்கு என்னால் கைமாறு செய்ய முடியுமா? நம்ம ஒரு கைமாறு செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சிலர் உதவுகின்றார்கள், அப்ப நான் மனதில் வைத்திருந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாம உதவலாம் இல்லையா? ஆனா சிவபெருமான் வந்து எந்த பிரச்சனையிலையும் எந்த காலத்திலும் சிக்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு ஒரு இடையூறு என்று வளர்ந்ததோ அது அதற்கு நாம் வந்து உதவுவதோ என்பது அது வந்து அது சாத்தியமே கிடையாது. ஆகவே உன் கருணைக்கு ஏற்ற கைவாக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கருணையை வளர்க்காமல் இருப்பதுதான் மேலாத அடியாக திகழ்வதுதான் அந்த செய்யக்கூடிய கைவாக இருக்கும். அதான் அவன் சுத்தமாக சொல்லுவார், யானிதற்கிறனோ கைமாறு என்பார். யானிதற்கிறனோ கைமாறு என்று சொல்வார்கள். கைமாறு செய்யலாம்னு சொன்னா அதை இந்த மாதிரி செய்யலாம் என்று அப்ப சுவாமிகள் ஒரு வழிகாட்டுகின்றார். என்ன என்ன வேற ஒன்றும் செய்ய முடியாது, மீரா ஆறாத கைமாறில்லை ஐயன் ஐயாளராக என்றார். அவருக்கு மீரா ஆறாத விளங்குவதை அல்லால் வேறு கைமாறில்லை என்று அப்பர் பெருமான் சொல்வார். ஆகவே இதுவரை என்னை என்று நீ இந்த கட்டுநிலையிலிருந்து பக்குவப்படுத்தி முத்திநிலைக்கு உயர்த்தியிருக்கின்றார். அந்த அந்த படிமுறையிலே நான் செய்த செயல்கள் எல்லாம் உள்ளிருந்து நீ செய்து செய்த செயல்கள் எல்லாம். ஆகவே இந்த உதவிக்கு கைமாறாக நான் ஏதாவது செய்கின்றேன் என்று புகுந்தாலும் அதுவும் நீ உள்ளிருந்து செய்வித்ததாகத்தான் இருப்போம். ஆகவே நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்கின்றார். ஆகினாலே நாடி உன் கருணைக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நல்வாய் என்று சொன்னார். ஆக எப்படி இது நண்பாடு சொன்னவர் இப்ப எல்லா மனிதர்களிடமும் பொதுப்படையா அவர்கள் சொல்ல போகின்றார். எப்படி சொல்ல போகின்றார் என்றால், உயிர்கள் மூன்று வகையான வினைகளை செய்கின்றன, மூன்று வகையான கருவிகளை பயன்படுத்தி, ஒன்று மனம், இன்னொன்று வாக்கு, இன்னொன்று உடல். மனம், வாக்கு, உடல் மூன்றாவது உயிர்கள் வினைகளை செய்கின்றன. இந்த வினைகளுக்கு ஏற்ற விளைவுகளை கொடுத்து அந்த உயிர்களை தக்க பலன்களை ஊட்டி பண்படுத்தி அந்த உயிர்களின் மலசக்தியை நன்கு இந்த வினைகளுக்கெல்லாம் செய்வதையும் காரணமாக இருக்கின்ற அந்த மூல நோயாகிய ஆணவ மலசக்தியை நன்கு கெடுத்து மலவழி பாகத்தை வரவழைத்து ஞான நிலையிலே அந்த உயிரை செலுத்தி வீடு வேட்டை அறிவிடுகின்றார் என்று சொல்கின்றார். எல்லா உயிர்களுக்குமே இப்படித்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றார். உயிர்கள் மூன்று கருவிகளால் நினைக்கின்றன என்று சொல்கின்றார். சிந்தை, மெய், வாக்கு மூன்றிலும் உயிர்கள் செய்வினை கொடுத்திட. சிந்தை என்பது ஒரு மனம், மெய் என்பது காயம், வாக்கு என்பது வாயால் சொல்லக்கூடிய சொற்கள். சிந்தை, மெய், வாக்கு மூன்றிலும் உயிர்கள் செய்வினை கொடுத்திட அதற்காக தேகமே கொடுத்து அதற்கு ஈடாக உடலை கொடுத்து மனவைபாகம் இயற்றி என்று சொன்னார். தேகம் கொடுத்து உடனே மனவைபாகம் வராது, பல பிறவிகள் அப்படி தேகங்களை பெற்று பெற்று பண்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும், வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கோ அந்த வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த உடல் நீங்கும். அதுவே அந்த உடல் தீர்க்கத்தான் செய்யும். சரி, ஆனா அதுதான் முத்தி அடைந்தது சிவமுத்திரா. இப்ப அந்த உடலை ஏற்று நடத்துவோர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். உடல் யாரும் ஏற்றுன்றது வேண்டாம், உடல் அன்பாட்டில் இருக்கும் என்ன சொல்ல முடியாது, அப்படி இருக்க முடியாது உடலால, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. உடல் தனித்து உயிராலும் இயக்கப்படாமல், சிவனாலும் இயக்கப்படாமல் உடல் மட்டும் தனித்து என்ன செய்யாது, நிற்காது. நின்றிடா உடல் தனித்து. சரி, அந்த உயிர் வந்து முத்தி அடைந்த உயிர் திரும்ப உடலோடு கூடட்டும், உடலை விட்டு நீங்கி முத்தி அடைந்த உயிர் திரும்ப உடலை வந்து சாராது, அது கட்டு நிலையாகிவிடும். ஆனா நீங்க ஆத்மா கூடாது. அப்ப சிவபெருமான உடலோடு இணைந்திருக்கணும். ஒன்றுதான் சிவன் உடற்கன், சிவபெருமான் உடலை பொருந்த மாட்டான். அப்ப ஒத்துபவராது நீங்கள் இந்த உடலோடு ஒத்து விளங்கி இதை திருத்துபவர் யார் என்று கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடிகளை விடை சொல்றார். நின்றுடா உடல் தனித்து நீங்கிய ஆன்மா கூடாது. ஒன்றிடா சிவன் உடற்கன், ஒத்துபவர் ஆர் என்னில் ஒன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான், உடற்கு வேறாய் சென்றிடான். அறிவில்லாத உயிரை தன்னத்தமாக ஆக்கிக் கொண்டவன் உடலை மட்டும் விட்டு விடுவானா என்று கேட்கின்றார். ஏன்னா அந்த உயிர் சிவத்தோடு கடக்கும் போது எந்த உணர்வோடு கடந்தது, என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உணவே என்ற உணர்வோடு கடந்தது. அந்த உணர்வோடு உயிர் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த உயிரோடு சேர்த்து பொருளையும் உடலையும் தனதாக ஏற்றுக்கொள்கின்றார் பெருமான். அதுதான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றே அயால் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ உடலே அவர் தனதாக கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் உடலிலே தோய்வதன்றி உடலிலே தோயாம அந்த உடலை இயக்கி வருவார் என்று ஒரு விளக்கத்தை அபரவாணத்தில் அறிவிருக்கின்றார்கள். அந்த மேற்கோளார் காட்டியிருக்கிறேன். அவர் சத்த காரியம் என்றும் செய்திருக்கின்றார்கள். அதுல இந்த மாதிரி சொல்கின்ற ஐயப்பாடுகள் எல்லாம் அப்படி அருமையாக விளக்குகின்றது உண்டு. ஆகவே இந்த பாடல் மிக அருமையான பாடல். ஆகையினாலே ஒன்றுக்கு ஒன்று பயனாக வருகின்றது. முத்தி அடைந்ததன் பயன் உடல்வினைகளை எல்லாம் சுவாமி தன்னுடைய வினையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதற்கு ஏதுவாக உயிரை வந்து கர்த்தாவாக விளங்க செய்யாமல் தனக்கு கருவியாக உடலாக அழைத்துக் கொள்கின்றார். அதனால அந்த உயிர் வந்து அந்த கடலையை போட்டு இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று சொல்லி அவன் மீது அன்பை செலுத்துகின்றது. அந்த அன்பினால் அது முத்தி சேர்ப்பதை அனுபவிக்கின்றது. எதுவாக ஆக இந்த அருமையான பாடலை பார்த்தே நீ அடுத்த பாடலை நான் பார்த்தேன். இந்த பாடலை வந்து முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு இரண்டரை கலந்து ஒன்றை கலந்து ஏகனாக நிற்கின்ற அந்த நிலை விளக்கப்படுகிறது. முத்தி நிலையை பற்றி மிக ஆழமாக விளக்கக்கூடிய ஒரு நூலாகும். ஆக அதை அனுபவித்துதான் அந்த இன்பத்தை வந்து பெற முடியும். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அந்த நிலை எப்படிப்பட்டது என்பதே நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா நமக்கு விஷயம் அதுதான், ஒரு ஊரை போய் அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கு வழி என்ன, அந்த ஊர்ல உள்ள சூழல்கள் எப்படி இருக்கும் என்பதை புறப்படும் போதே நாம வந்து தெளிவாக்கி கொண்டு புறப்படலாம் விரும்பும் போதே ஓரடையெல்லாம் அப்படி கேட்டுட்டே போவோம், அல்லது அந்த ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டோம். முத்தி என்பது நமக்கு நாளைக்கே நடைபெறக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும் கூட அதனுடைய இயல்புகள் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டால்தான் அதை அடைவதற்கு ஏற்ற நெறியை நடப்பதற்கு ஒரு ஊக்கம் வரும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி செய்திகள் தான் அவர்கள் உங்களாக எழுதி வைத்துள்ளார். ஆகவே அந்த ஆறாவது பாடம் மிகவும் ஆழமான பாடம், மிக சிறந்த பாடம். எப்படி இருக்கிற முக்கிய நிலையிலே அதாவது அறிவுள்ள பொருளுக்கு எல்லாமே விருப்பம் என்பது இருக்கும், விருப்பம் என்பது இருக்கும். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் விருப்பம், விருப்பத்தில் விளைவு என்பார், இச்சை என்று சொல்வார். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் இச்சை இருக்கும். அதே மாதிரி அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் செயலும் இருக்கும். அறிவு, இச்சை, செயல், இந்த மூன்றையும் உடையவை இந்த பொருள்கள். உயிருக்கும் அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றும் உண்டு. சிவத்துக்கும் அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்றும் உண்டு. முத்தி நிலையிலே உயிருடைய அறிவு, இச்சை, செயல் மூன்றுமே சிவனுடைய அறிவு, இச்சை, செயல்களிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் அதற்கு அருமையான உபமைகளை எல்லாம் சொல்லி இந்த ஆசிரியர் இங்கே விளக்குகிறார். அப்படி உயிருடைய அறிவு செயல்கள் சிவபெருமானுடைய அறிவு செயல்களுக்குள் அடங்கி விளங்குகின்ற நிலையிலே உயிர் சிவபெருமானை எப்படி அறிகின்றது என்றால் உலகப் பொருள்களை எப்படி அறிந்திருந்ததோ அது போல அறிகிறது. உலகப் பொருள் அறியும் பொழுது நான் இப்பதான் இந்த மைக்க ஒளி வாங்கி அறிகின்றேன் சொன்னால் நான் இந்த ஒளி வாங்கியை அறிகின்றேன் என்ற உணர்வோட, அதாவது நான் அறியும் பொருள் அறிவிக்கொண்டு அறிகின்றேன், இந்த ஒளி வாங்கி அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாகுபாட்டு உணர்வுகள்தான் உலக பொருள்கள் எல்லாவற்றையும் அறிந்தது. அப்படி நம்ம அறியன்னு சொன்னா நமக்கு தன் உணர்வு இல்லை என்றுதான் இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியல, தன் உணர்வு இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா இப்படிதான் உலக பொருள்கள் எல்லாம் அறிய முடியும். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாகுபாடு கண்டிப்பாக உலக பொருள்களை அறியும்போது இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட பாகுபாடு உணர்வோடு சிவத்தை அறிந்தால், அப்படி அறிந்தவர்களையும் உண்டு, அப்படி அறிந்தால் அங்க என்ன அந்த முத்தி இன்பம், அந்த முத்தி அனுபவம், இன்பம், இன்ப அனுபவம் கிடைக்காது. அறிகின்ற பொருளோடு ஒன்றை கலந்தால்தான் அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். உயிர் வந்து எந்த பொருளை அறிந்ததோ அந்த பொருளை அழுந்த வேண்டும், அழுந்தி அறிந்தால்தான் அந்த உயிருக்கு அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். ஆகவே இந்த மூன்று விதமான பாகுபாட்டை திரிமுடி என்று சொல்வார்கள். தலைப்பு திரிமுடி என்பது அது தெரியவார்கள். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். இதற்கு வடமொழிப்பெயர்கள் அறிபவன் என்பதற்கு ஞானிகள் என்று சொல்வார்கள். ஒன்பதாம் சுற்று நீங்கள் சுயானவர்களை கேட்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நினைவூட்டுகிறேன். அவ்வளவுதான், அறிபவன் என்பது ஞானிகள், அறிவு என்பது ஞானம், அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார். ஞானிகள், ஞானம்.